மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் திருவாளர் எஸ் சசிகுமார், பது சௌதம் தமிழ் மகாவித்யாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். ஊவா மாகாண கல்வி திணைக்களமும் பண்டாரவளை கல்வி பணிமனையும் ஊவா சமூக வானொலியும் இணைந்து நடாத்தும் ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அந்த வகையில் இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இனி நாம் இன்றைய விடயத்திற்குள் செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயமானது, இவ்வருடம் புலமை பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று வினாத்தாளுக்கு வரக்கூடிய நுண்ணறிவு தொடர்பான விளக்கங்களே ஆகும். அந்த வகையில் ஜனவரி மாதம் 22 திகதி நடைபெறும் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்ற புலமை பரிசில் பரீட்சையில் வழமை போலவே இரண்டு வினாப்பத்திரங்கள் வழங்கப்படும். அந்த வினாப்பத்திரங்களில் முதலாவது வினாப்பத்திரமானது நுண்ணறிவு தொடர்பான வினாப்பத்திரமாக காணப்படும். அந்த வகையில் இந்த நுண்ணறிவு தொடர்பான வினாப்பத்திரத்தில் மாணவர்களது நுண்ணறிவு மட்டம் பரீட்சிக்கப்படும். அந்த வகையில் அந்த வினாத்தாளில் 40 வினாக்கள் காணப்படும். அந்த 40 வினாக்களில் 3 விடைகள் வழங்கப்படும். அதாவது ஒரு வினாவிற்கு 3 விடைகள் என்ற ரீதியில் வழங்கப்படும். அந்த 3 விடைகளிலிருந்து மிகவும் பொருத்தமான விடையினை தெரிவு செய்யக்கூடியதாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் மாணவர்கள் வினாப்பத்திரத்தினை எடுத்தவுடன் அதன் அறிவுறுத்தல்களை சிறந்த முறையில் வாசித்து கிரகித்துக் கொண்டதன் பின்னர் செய்ய தொடங்கினால் அதற்கான சரியான விடையினை கண்டறிவதற்கு இலகுவாக அமையும். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் 14 தேர்ச்சி மட்டங்களின் கீழ் உங்களுக்குரிய நுண்ணறிவு பரீட்சையானது தயார் செய்யப்படுகின்றது. அந்த வகையில் நாம் இன்றைய தினம் அதில் சில முக்கியமான விடயங்களை கலந்துரையாட உள்ளோம். ஆம் மாணவர்களே, கற்றலுக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களது கற்றல் ஆவணங்களான பென்சில் மற்றும் கொப்பித்தாள்கள் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம், அந்த வகையில் நான் குறிப்பிடுகின்ற விடயங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அதற்கான விடையினை இலகுவான நுட்பத்தில் எவ்வாறு கண்டறியலாம் என்பதனை நீங்கள் முயற்சிக்கலாம். நானும் அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு கூறுவேன். என்னுடன் சேர்ந்து நீங்களும் அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் நுண்ணறிவு என்ற வினாப்பத்திரத்திற்குள் பல்வேறு வகையான வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் மாடுகள் கோழிகள் தொடர்பான வினாக்கள், அதே போல ஒரு வாகன திரைப்படத்தில் காணப்படுகின்ற வாகனங்கள் அவற்றின் சக்கரங்களின் எண்ணிக்கைகள் வழங்கப்பட்டு வாகனங்களின் எண்ணிக்கையை வினவுகின்ற வினாக்கள் போன்ற வினாக்கள் வினவப்படலாம். அந்த வினாவிற்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடையளிக்கலாம் போன்ற விடயங்களை தற்போது நாம் பார்க்க போகின்றோம். ஆம், இதோ குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு விலங்கு பண்ணையொன்றில் மாடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டன. ஒரு விலங்கு பண்ணையொன்றில் மாடுகளும் கோழிகளுமாக வளர்க்கப்பட்டன. அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை 10 ஆகும். அதாவது மாடுகளினதும் கோழிகளினதும் மொத்த தலைகள் 10. அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 34 ஆகும். வினா என்னவென்றால், அப்பண்ணையில் உள்ள மாடுகளின் எண்ணிக்கை யாது, அதே போல அப்பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை யாது, இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். மாடுகளும் கோழிகளுமாக 10 காணப்பட்டன. அதாவது மாடுகளினதும் கோழிகளினதும் மொத்த எண்ணிக்கை 10. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 34. அங்கு எத்தனை மாடுகள் எத்தனை கோழிகள் என்ற வினாவிற்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதனை தற்போது பார்ப்போம். ஆம், இவ்வாறு ஒரு வினா வினவப்பட்டால் முதலாவதாக அந்த பண்ணையில் இருக்கின்ற பிராணிகள் தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றின் கால்களின் எண்ணிக்கை தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் மாடுகளுக்கு கால்களின் எண்ணிக்கை 4 ஆகும். ஒரு மாட்டுக்கு 4 கால்கள். அதே போல கோழி 1 2 கால்கள் என்ற வீதத்தில் காணப்படும். ஆம், அந்த வகையில் முதலாவதாக மொத்த பிராணிகளின் எண்ணிக்கை, அதாவது தலைகளின் மொத்த எண்ணிக்கையை அந்த 2 பிராணிகளில் எதற்கு குறைவான கால்கள் இருக்கின்றதோ அதால் பெருக்க வேண்டும். அந்த வகையில் மாட்டை விட கோழிகளுக்குத்தான் கால்களின் எண்ணிக்கை குறைவு. ஒரு கோழிக்கு 2 என்பதால் 2 அந்த தலைகளின் மொத்த எண்ணிக்கை 10 பெருக்குகின்றோம். அவ்வாறு பெருக்கும் போது 10 2 பெருக்கும் போது 20 விடையாக பெறப்படும். அந்த 20 அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 34 என்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே 34 நமக்கு பெறப்பட்ட 20 என்ற விடையினை நாம் கழிக்கின்றோம். அவ்வாறு கழிக்கும் போது விடை 14 பெறப்படும். 34 20 கழிக்கும் போது விடை 14 பெறப்படும். ஆம், அடுத்ததாக அந்த 14 இந்த 2 பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கைக்கிடையிலான வித்தியாசத்தால் பிரிக்க வேண்டும். ஆம், மாடுகளுக்கு 4 கால்கள், கோழிகளுக்கு 2 கால்கள். அவற்றின் கால்களின் எண்ணிக்கைக்கிடையிலான வித்தியாசம் எத்தனை? 4 2 கழித்தால் 2. ஆகவே 14 2 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது விடையாக 7 பெறப்படும். ஆகவே 7 என்பது எந்த பிராணிக்கு அதிகமான கால்கள் காணப்படுகின்றனவோ அந்த பிராணியின் தலையின் எண்ணிக்கை ஆகும். ஆகவே அந்த விலங்கு பண்ணையில் காணப்படுகின்ற மாடுகளின் எண்ணிக்கை 7 ஆகும். ஆம், மொத்த தலைகள் 10. மொத்த தலைகள் 10 மாடுகளின் தலைகளின் எண்ணிக்கை 7 கழிக்கும் போது மீதமாக 3 பெறப்படும். ஆகவே அப்பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை 3 ஆகும். ஆம் மாணவர்களே, தற்போது இதற்கான இலகுவான வழியினை மீண்டும் கூறுகின்றேன். 3 படிநிலைகளில் இதற்கான விடையினை நாம் காணலாம். முதலாவதாக தலைகளின் மொத்த எண்ணிக்கையை எந்த பிராணிக்கு கால் குறைவாக இருக்கின்றதோ அதனால் பெருக்குகின்றோம். அவ்வாறு பெருக்கி பெறப்பட்ட விடையினை மொத்த கால்களின் எண்ணிக்கையிலிருந்து கழிக்கின்றோம். அவ்வாறு கழித்து வரும் விடையினை பிராணிகளின் கால்களுக்கிடையிலான வித்தியாசத்தால் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது எந்த பிராணிக்கு கால் அதிகமாக காணப்படுகின்றதோ அந்த பிராணியின் எண்ணிக்கை எமக்கு கிடைக்கப்பெறும். இதுதான் இந்த வினாவுக்கான இலகுவான வழி. ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். நான் கூறுகின்ற தகவல்களை நீங்கள் குறிப்பெடுத்து விட்டு இதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு வாகன திரைப்படம் ஒன்றில் கார்களும் மோட்டார் சைக்கிள்களுமாக 12 காணப்பட்டன. அவற்றின் சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கையானது 40 ஆகும். அங்குள்ள கார்களின் எண்ணிக்கை எத்தனை? அதேபோல அவ்வாகன திரைப்படத்தில் உள்ள மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை யாது? இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு வாகன தரப்பிடத்தில் கார்களும் மோட்டார் சைக்கிள்களுமாக 12 காணப்பட்டன. அவற்றின் சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கை 40 ஆகும். அங்குள்ள கார்களின் எண்ணிக்கை யாது? அவ்வாகன தரப்பிடத்தில் உள்ள மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை யாது? இதுதான் வினா. இங்கே முயற்சியுங்கள், பார்ப்போம். ஆம் மாணவர்களே, இதற்கு நான் முன்னர் சொன்னதை போன்று முதலாவதாக இங்கு காணப்படுகின்ற வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 12. அந்த பன்னிரண்டினை எந்த வாகனத்திற்கு குறைவான சக்கரங்கள் காணப்படுகின்றதோ அதனால் பெருக்க வேண்டும். அந்த வகையில் கார்களுக்கு 4 சக்கரங்களும் மோட்டார் சைக்கிள்களுக்கு 2 சக்கரங்களும் காணப்படும். ஆகவே 12 பெருக்குகின்றோம். 12 பெருக்கும் போது விடையாக 24 பெறப்படும். அந்த 24 அந்த வாகன தரப்பிடத்தில் உள்ள வாகனங்களின் சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கையிலிருந்து கழிக்க வேண்டும். ஆகவே சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கை 40, 40 24 கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது அதற்கான விடையாக 16 பெறப்படும். அந்த 16 வாகனங்களின் சக்கரங்களின் எண்ணிக்கை இடையிலான வித்தியாசத்தால் வகுக்க வேண்டும். கார்களுக்கு 4 சக்கரங்கள், மோட்டார் சைக்கிள்களுக்கு 2 சக்கரங்கள். 4 அவற்றின் சக்கரங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 4 - 2 = 2. ஆகவே 16 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது விடை 8 பெறப்படும். ஆகவே அந்த வாகன திரைப்படத்தில் உள்ள கார்களின் மொத்த எண்ணிக்கை 8 ஆகும். தற்போது மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 12, அதில் கார்களின் எண்ணிக்கை 8 என்றால் மீதமாக இருக்கின்றது மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை ஆகும். ஆகவே 12 - 8 கழிக்கும் போது 4 பெறப்படும். அந்த வகையில் அவ்வாகன தரப்பிடத்தில் இருக்கின்ற மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை 4 ஆகும். இவ்வாறு இந்த முறையினை நாம் பின்பற்றுவதன் ஊடாக இது போன்ற எந்த ஒரு வினா வந்தாலும் இந்த நுட்ப முறையினை பயன்படுத்தி அதற்கான சரியான விடையினை மிகவும் இலகுவாக கண்டறியலாம். ஆம் மாணவர்களே, அதே போல சற்று வித்தியாசமான இன்னுமொரு வினாவிற்குள் செல்வோம். அந்த வினாவுக்கான தரவுகளை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆம், அந்த வகையில் இன்னுமொரு வாகன தரப்பிடத்தில் கார்களும் முச்சக்கர வண்டிகளுமாக 11 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒரு வாகன தரப்பிடத்தில் கார்களும் முச்சக்கர வண்டிகளுமாக 11 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கையானது 40 ஆகும். அவ்வாகன தரப்பிடத்தில் காணப்படுகின்ற கார்களின் எண்ணிக்கை யாது? அதேபோல அவ்வாகன தரப்பிடத்தில் காணப்படுகின்ற முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை யாது? இதுதான் வினா. ஆம், இந்த வினாவுக்கான விடையினை நாம் எவ்வாறு இலகுவாக காண்பது? சரி மாணவர்களே, நான் மேலே குறிப்பிட்ட அந்த 2 உதாரணங்களில் உங்களுக்கான இலகு வழி நுட்பத்தினை நான் கூறியிருந்தேன். அதே நுட்ப முறையினை பயன்படுத்துவதன் ஊடாக இந்த வினாவிற்கும் சரியான விடையினை நாம் கண்டறியலாம். ஆம், தற்போது இதற்கான விடையினை காண்பதற்கு நாம் செல்வோம். முதலாவதாக அவ்வாகன திரைப்படத்தில் காணப்படுகின்ற மொத்த வாகனங்களின் எண்ணிக்கையை நாம் காண வேண்டும். அவ்வாகன திரைப்படத்தில் காணப்படுகின்ற மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை 11. ஆம், அந்த 11 எந்த வாகனத்திற்கு சக்கரம் குறைவாக இருக்கின்றதோ அதனால் பெருக்க வேண்டும். ஆம், கார்களுக்கு 4 சக்கரங்கள், முச்சக்கர வண்டிகளுக்கு 3 சக்கரங்கள். ஆகவே 11 3 பெருக்க வேண்டும். ஏன் 3 பெருக்க வேண்டும் என்றால் முச்சக்கர வண்டிகளுக்குத்தான் சக்கரங்களின் எண்ணிக்கை குறைவு 3 இந்த 2 வாகனங்களில். ஆகவே 11 3 பெருக்கும் போது விடையாக 33 கிடைக்க பெறுகின்றது. அந்த 33 அந்த வாகன திருப்பிடத்தில் காணப்படுகின்ற சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கையிலிருந்து கழிக்க வேண்டும். அந்த வகையில் அந்த வாகன திருப்பிடத்தில் காணப்படுகின்ற அந்த கார்களினதும் முச்சக்கர வண்டிகளினதும் மொத்த சக்கரங்களின் எண்ணிக்கை 40 ஆகும். 40 எமக்கு பெறப்பட்ட அந்த 33 கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது விடையாக 7 பெறப்படும். அந்த 7 அந்த 2 வாகனங்களின் சக்கரங்களின் எண்ணிக்கையின் இடையிலான வித்தியாசத்தால் வகுக்க வேண்டும். ஆகவே கார்களுக்கு 4 சக்கரங்கள், முச்சக்கர வண்டிகளுக்கு 3 சக்கரங்கள். 4 கழிக்கும் போது விடையாக 1 பெறப்படும். சக்கரங்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம் 1. ஆகவே 1 வகுக்கும் போது, 7 1 வகுக்கும் போது விடையாக 7 பெறப்படும். அந்த 7 எந்த வாகனத்திற்கு அதிகமான சக்கரங்கள் காணப்படுகின்றதோ அந்த வாகனத்தின் எண்ணிக்கையாகும். அந்த வகையில் முச்சக்கர வண்டிகளும் கார்களிலும் கார்களுக்குத்தான் அதிக சக்கரங்கள் காணப்படுகின்றன. ஆகவே அவ்வாகன தரப்பிடத்தில் உள்ள கார்களின் மொத்த எண்ணிக்கை 7 ஆகும். ஆம், அடுத்ததாக அவ்வாகன தரப்பிடத்தில் காணப்படுகின்ற முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கையினை காண்பதற்கு அவ்வாகன தரப்பிடத்தில் காணப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை 11, அவற்றில் கார்களின் எண்ணிக்கையை கழிக்க வேண்டும். கார்களின் எண்ணிக்கை 7, 11 7 கழிக்கும் போது எமக்கு 4 கிடைக்க பெறும். அந்த 4 அவ்வாகன திருப்பிடத்தில் காணப்படுகின்ற முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கையாகும். ஆகவே அந்த வினாவினை மீண்டும் கூறியதற்கான விடையினையும் கூறுகின்றேன். ஒரு வாகன திருப்பிடத்தில் கார்களும் முச்சக்கர வண்டிகளுமாக மொத்தம் 11 காணப்பட்டன. அவற்றின் சக்கரங்களின் எண்ணிக்கை 40. ஆகவே அங்குள்ள கார்களின் எண்ணிக்கை யாது? ஆம், கார்களின் எண்ணிக்கை 7. அதேபோல அவ்வாகன திருப்பிடத்தில் காணப்படுகின்ற முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை யாது? முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கையானது 4 ஆகும். ஆம் மாணவர்களே, இதுபோல ஒவ்வொரு வினாக்களுக்கும் நாம் இலகுவான நுட்பங்களை பயன்படுத்தி விடையினை கண்டறியலாம். அவ்வாறு விடையினை கண்டறியும் போது மிகவும் கவனம் தேவை. வினாக்களை நன்றாக வாசியுங்கள். வினாக்களை நன்றாக வாசித்து கிரகித்துக் கொண்டு குறிப்பெடுத்து அதற்கான செய்க வழியினை செய்து பார்ப்பதன் ஊடாக மிகவும் சரியான விடையினை நீங்கள் தெரிவு செய்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே வாசிக்காமல் செய்வதை விட ஆரம்பம் முதல் இறுதி வரை நன்றாக வாசித்து அதன் பின்னர் செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆமாம் மாணவர்களே, இதுவரை நேரமும் நாம் வாகன திரைப்படத்தில் காணப்படுகின்ற வாகனங்களினது எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்கும் அதே போல விலங்கு பண்ணையொன்றிலிருந்த விலங்குகள் தொடர்பான தகவல்கள் தரப்பட்டுவிட்டு அவற்றினை கண்டறியும் இலகுவான நுட்ப முறையினையும் தற்போது உதாரணங்களின் ஊடாக பார்த்தோம். தற்போது இன்னும் ஒரு புதிய விடயத்திற்குள் செல்வோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் அடுத்ததாக இந்த வழுக்கு மரம் தொடர்பான வினாவிற்குள் நாம் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வினாவானது பல்வேறு வகையில் உங்களுக்கு வினவப்படலாம். ஒரு கிணற்றிலுள்ள தவளை ஒவ்வொரு பாய்ச்சலிலும் மேலே பாய்ந்து அது எத்தனையாவது தடவையில் உச்சியை அடையும் என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அதே போல வழுக்கு மரம் என்றில் ஏறும் ஒரு வீரர் ஒரு தடவையில் எத்தனை தடவை பாய்ந்து அவர் எத்தனையாவது தடவையில் உச்சியை தொடுவார் போன்ற வினாக்கள் வினவப்படலாம். ஆம், இவ்வாறான வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்பது தொடர்பாக நாம் அடுத்த விடயத்தில் பார்ப்போம். ஆம் மாணவர்களே, தற்போது வினாவொன்றினை கூறுகின்றேன். அந்த வினாவினை நன்றாக விளங்கிக் கொண்டு அதற்கான விடையினை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆம், இதோ 12 அடி உயரமான கிணற்றின் அடியில் தவளை ஒன்று காணப்படுகின்றது. அந்த தவளையானது அந்த கிணற்றின் அடியிலிருந்து உச்சியை சென்றடைவதை இலக்காக கொண்டு ஒரு தடவையில் 3 அடி பாய்கின்றது. ஒரு பாய்ச்சலில் 3 அடி பாய்கின்றது. அதன் போது 1 அடி கீழே சறுக்குகின்றது. அந்த தவளையானது எத்தனையாவது பாய்ச்சலில் கிணற்றின் உச்சியை தொடும். இதுதான் வினா. 12 அடி உயரமான கிணறு, அதன் அடியில் தவளை ஒன்று உள்ளது. அந்த தவளையானது ஒரு பாய்ச்சலில் 3 அடி பாய்ந்து 1 அடி சறுக்குகின்றது. அது எத்தனையாவது பாய்ச்சலில் முதலாவதாக கிணற்றின் உச்சியை தொடும். இதுதான் வினா. இவ்வாறான வினாக்கள் வந்தால் நாம் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதற்கு நோக்கும்போது, முதலாவதாக கிணற்றின் உச்சி, அதாவது கிணற்றின் நீளத்தினை நாம் பார்க்க வேண்டும். நீளமானது 12 அடி. அந்த 12 அடியிலிருந்து அந்த தவளையானது ஒரு தடவையில் பாய்கின்றது வந்து 3 அடி. ஒரு பாய்ச்சலில் 3 அடி பாய்கின்றது. அதனை நாம் கழிக்க வேண்டும். அவ்வாறு 12 இலிருந்து 3 கழிக்கும் போது எமக்கு விடையாக 9 பெறப்படுகின்றது. அந்த 9 அது உண்மையிலேயே ஒரு பாய்ச்சலில் எத்தனை அடி பாய்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் 3 அடி பாய்ந்து 1 அடி சறுக்குகின்றது. ஆகவே அது ஒரு பாய்ச்சலில் உண்மையாக பாய்கின்ற தூரமானது 2 அடி ஆகும். ஆகவே 9 ஆல் வகுக்க வேண்டும். 9 ஆல் வகுக்கும் போது 4 தடவைகள் 2 8 கழித்தால் மீதி 1. ஆகவே 4 மீதி 1 என்ற ஒரு விடை வகுக்கும் போது பெறப்படும். அவ்வாறு வகுக்கும் போது மீதி வந்தால் மேலே உள்ள விடையுடன் 2 கூட்ட வேண்டும். மீதி வராவிட்டால் மேலே உள்ள விடையுடன் 1 கூட்ட வேண்டும். ஆகவே 4 மீதி 1 வந்துள்ளதால் 2 கூட்ட வேண்டும். ஆகவே 4 இலிருந்து 2 கூட்டும் போது, 4 உடன் 2 கூட்டும் போது 6 பெறப்படும். ஆகவே அந்த தவளையானது 6வது பாய்ச்சலில் அந்த கிணற்றின் உச்சியை தொடும். ஆமாம் மாணவர்களே, அதே போல இன்னுமொரு உதாரணத்திற்குள் செல்வோம். அந்த உதாரணத்தில் நான் கூறப்படும் வினாவுக்கான தரவுகளை நீங்கள் குறித்துக் கொண்டு அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சியுங்கள். ஆம், அந்த வகையில் வழுக்கு மரத்தில் ஏறும் ஒருவர், அதாவது 18 அடி உயரமான வழுக்கு மரத்தில் ஏறும் ஒருவர் ஒரு பாய்ச்சலில் 4 அடி பாய்ந்து 1 அடி சறுக்குகின்றார். அவர் எத்தனையாவது தடவையில் வழுக்கு மரத்தின் உச்சியை முதலாவதாக தொடுவார் என்பதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். 18 அடி உயரமான ஒரு வழுக்கு மரத்தில் ஏறும் ஒருவர் ஒரு பாய்ச்சலில் 4 அடி பாய்கின்றார், 1 அடி சறுக்குகின்றார். அவர் எத்தனையாவது பாய்ச்சலில் உச்சியை தொடுவார் என்பதுதான் வினா. ஆம், இதற்கு முதல் வினாவிற்கு செய்ததைப் போல அந்த வழுக்கு மரத்தின் நீளமானது 18 அடி. அந்த 18 இலிருந்து அந்த வழுக்கு மரத்தில் ஏறுபவர் முதலாவதாக ஒரு பாய்ச்சலில் செல்லுகின்ற தூரத்தை கழிக்க வேண்டும். அவர் ஒரு பாய்ச்சலில் 4 அடி பாய்கின்றார். ஆகவே 18 இலிருந்து 4 கழிக்க வேண்டும். அவர் கழிக்கும் போது 14 பெறப்படும். அந்த 14 அவர் உண்மையிலேயே ஒரு தடவையில் எத்தனை அடி பாய்கின்றார் என்பதனை காண வேண்டும். அவ்வாறு பார்ப்பதற்கு அவர் ஒரு பாய்ச்சலில் 4 அடி பாய்கின்றார், 1 அடி சறுக்குகின்றார். ஆகவே உண்மையிலேயே அவர் 3 அடி பாய்கின்றார். 4 அடியிலிருந்து 1 அடியை கழிக்கும் போது 3 அடி பாய்கின்றார். அவ்வாறு 3, அதாவது எமக்கு பெறப்பட்ட அந்த 14 3 வகுக்கும் போது 4 தடவைகள் 3 12 கழித்தால் மீதி 2 பெறப்படுகின்றது. மீதி 1 வந்தாலும் சரி, மீதி 2 வந்தாலும் சரி, அதாவது மீதி வந்தால் 2 கூட்ட வேண்டும், மீதி வராவிட்டால் தான் 1 கூட்ட வேண்டும். ஆகவே 14 3 வகுக்கும் போது எமக்கு 4 மீதி 2 வந்துவிட்டது. ஆகவே 4 உடன் 2 கூட்டும் போது 6 பெறப்படுகின்றது. ஆகவே 6வது பாய்ச்சலில் அவர் உச்சியை தொடுவார். ஆம் மாணவர்களே, இதே போல இன்னும் ஒரு வினா சற்று வித்தியாசமாக வினவப்படலாம். அந்த வகையில், நீர்ப்பாத்திரம் ஒன்றில், அதாவது 19 லிட்டர் கொள்ளக்கூடிய நீர்ப்பாத்திரம் ஒன்றில் அண்ணன் 1 தடவைக்கு 3 லிட்டர் நீரை ஊற்றுகின்றார். தம்பி அண்ணன் 1 தடவை ஊற்றிய பின்னர் அதிலிருந்து 1 லிட்டர் நீரை வெளியே எடுக்கின்றார். அண்ணா எத்தனையாவது தடவை ஊற்றும் போது அந்த நீர்ப்பாத்திரம் 1வது தடவையாக முழுமையடையும் என்பதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். 19 லிட்டர் கொள்ளக்கூடிய ஒரு நீர்ப்பாத்திரத்தில் அண்ணா 1 தடவைக்கு 3 லிட்டர் நீரை ஊற்ற தம்பி 1 லிட்டர் நீரை வெளியே எடுக்கின்றார். அண்ணா எத்தனையாவது தடவை ஊற்றும் போது அந்த நீர்ப்பாத்திரம் முழுமையாக நிறைவு பெறும் என்பதுதான் வினா. ஆம், இதற்கும் அதே முறையினை நாம் பின்பற்றுவதன் ஊடாக இலகுவாக விடையினை கண்டறியலாம். அந்த வகையில், இந்த நீர்ப்பாத்திரத்தின் கொள்ளக்கூடிய நீரின் அளவானது 19 லிட்டர். அந்த 19 லிட்டரிலிருந்து அண்ணா 1 தடவையில் ஊற்றுகின்ற நீரின் அளவானது 3 லிட்டர். ஆகவே 19லிருந்து 3 கழிக்கின்றோம். 3 கழிக்கும் போது மீதமாக 16 லிட்டர் பெறப்படும். அந்த 16 லிட்டரை அண்ணா 1 தடவையில் ஊற்றும் போது நிரம்பும் உண்மையான நீரின் அளவினை காண வேண்டும். அண்ணா 3 லிட்டர் ஊற்ற தம்பி 1 லிட்டர் நீரை வெளியே எடுக்கின்றார். ஆகவே உண்மையாக 1 தடவையில் நிரம்பும் நீரின் அளவானது 2 லிட்டர் ஆகும். ஆகவே 16னை 2 வகுக்க வேண்டும். அவ்வாறு 16னை 2 வகுக்கும் போது எமக்கு விடையாக 8 பெறப்படும். 8 × 16 கழித்தால் 0. ஆகவே நமக்கு தெரியும், 0 வந்தால் மேலே வந்த விடையுடன் 1 கூட்ட வேண்டும். ஆகவே 8 உடன் 1 கூட்டும் போது விடையாக 9 பெறப்படும். ஆகவே அண்ணா 9வது தடவை நீரூற்றும் போது அந்த நீர்ப்பாத்திரமானது நிறைவு பெறும், அதாவது முழுமை பெறும் என்று கூறலாம். அதாவது 9வது தடவையில் நீர்ப்பாத்திரம் நிரம்பும். ஆம் மாணவர்களே, தற்போது இன்னும் ஒரு புதிய வினாவிற்குள் செல்வோம். அந்த வகையில் அடுத்ததாக நாம் இந்த கொடிகள் தொடர்பான வினாக்களுக்குள் செல்வோம். நான் கூறுகின்ற விடயத்தினை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அந்த வினாவுக்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பிறகு நான் கூறுகின்ற விடையோடு உங்களது விடை ஒத்துப்போகின்றதா, அதாவது நீங்கள் செய்திருக்கின்ற விடையும் நான் செய்திருக்கின்ற விடையும் சரியாக இருக்கின்றதா என்பதனை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். ஆம், அந்த வகையில் ஒரு நேரான வீதியில் 2 தூண்களுக்கிடையில் ஒரு நேரான வீதியில் 2 தூண்களுக்கிடையில் 5 சிவப்பு நிற கொடிகள் நடப்பட்டிருந்தன. 2 தூண்களுக்கிடையில் 5 சிவப்பு நிற கொடிகள் நடப்பட்டிருந்தன. அந்த வகையில் அங்கு காணப்பட்ட தூண்களின் எண்ணிக்கை 10 எனின், அங்கு காணப்பட்டிருக்கின்ற, அதாவது அங்கு நடப்பட்டிருக்கின்ற சிவப்பு நிற கொடிகளின் எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. இந்த வினாவிற்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது? ஆம், உங்களுக்கு தெரியும், இரண்டு தூண்களினின் ஒரு இடைவெளி காணப்படும். இரண்டு தூண்களினின் ஒரு இடைவெளி, அந்த ஒரு இடைவெளியில்தான் ஐந்து சிவப்பு கொடிகள் நாட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே இரண்டு தூண்களுக்கிடையில் ஒரு இடைவெளி எனின் மூன்று தூண்களுக்கிடையில் இரண்டு இடைவெளிகள் காணப்படும். ஆகவே பத்து தூண்களினின் அதிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். ஒன்றை கழித்தால் ஒன்பது. ஆகவே ஒன்பது இடைவெளிகள் காணப்படும். ஒரு இடைவெளியில் ஐந்து சிவப்பு கொடிகள் எனும் போது ஒன்பது இடைவெளிகளில் ஒன்பதை ஐந்தால் பெருக்கும் போது நாற்பத்தைந்து பெறப்படும். ஆகவே அவ்வீதியில் காணப்படுகின்ற சிவப்பு நிற கொடிகளின் எண்ணிக்கை நாற்பத்தைந்து ஆகும். ஆம், அதேபோல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். ஒரு நேரான வீதியில் சிவப்பு பச்சை நீலம், சிவப்பு பச்சை நீலம் என்ற ஒழுங்கில் முப்பத்தெட்டு கொடிகள் நாட்டப்பட்டிருந்தன. ஒரு வீதியில் சிவப்பு பச்சை நீலம் என்ற ஒழுங்கில் முப்பத்தெட்டு கொடிகள் நாட்டப்பட்டிருந்தன. அங்கு நாட்டப்பட்டிருந்த சிவப்பு நிற கொடிகளின் எண்ணிக்கை யாது என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. முப்பத்தெட்டு கொடிகளில் சிவப்பு நிற கொடிகளின் எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. ஆம், இந்த வினாவிற்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதனை நோக்கும் போது, முதலாவதாக அங்கு காணப்படுகின்ற கொடிகளின் மொத்த எண்ணிக்கையை நாம் பார்க்க வேண்டும். மொத்த எண்ணிக்கையானது 38. அடுத்ததாக எத்தனை வகையான கொடிகள் காணப்படுகின்றன என்பதனை அடுத்ததாக பார்க்க வேண்டும். ஆம், சிவப்பு பச்சை நீலம் அந்த வகையில் மூன்று வகையான கொடிகள். ஆகவே 38 மூன்றால் வகுக்க வேண்டும். அவ்வாறு மூன்றால் வகுக்கும் போது எமக்கு விடையாக 12 மீதி 2 பெறப்படும். அந்த வகையில் முதலாவதாக உள்ள அந்த சிவப்பு நிற கொடிக்கு 12, அடுத்து பச்சை நிற கொடிக்கு 12, நீல நிற கொடிக்கு 12 என்ற ரீதியில் சமனாக போட வேண்டும். போட்டதன் பின்னர் மீதமாக 2 கொடிகள் இருக்கின்றது எனில் 38 மூணால் வகுக்கும் போது எமக்கு விடையாக 12 மீது 2 பெறப்பட்டது. ஆகவே அந்த 2 முதலாவதாக காணப்படுகின்ற கொடிக்கு 1 அதற்கு அடுத்ததாக காணப்படுகின்ற கொடிக்கு 1 கூட்ட வேண்டும். ஆகவே அவ்வீதியில் காணப்படுகின்ற சிவப்பு நிற கொடிகளின் எண்ணிக்கையானது 13. அதேபோல அவ்வீதியில் காணப்படுகின்ற பச்சை நிற கொடிகளின் எண்ணிக்கையானது 13. அதேபோல அவ்வீதியில் காணப்படுகின்ற நீல நிற கொடிகளின் எண்ணிக்கையானது 12. ஆகவே 13 கூட்டும் போது 26, 26 12 கூட்டும் போது 38. ஆகவே எமக்கு வினவப்பட்ட வினாவானது சிவப்பு நிற கொடிகளின் எண்ணிக்கை, சிவப்பு நிற கொடிகளின் எண்ணிக்கையானது 13 ஆகும். அம்மாணவர்களே, தற்போது அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். சற்று வித்தியாசமான ஒரு வினாவிற்குள் செல்வோம். அந்த வினாவிற்கு எவ்வாறு விடையை காணலாம் என்பதனை நீங்களும் முயற்சியுங்கள். இதோ வினா. ஒரு பூந்தோட்டத்தில் ரோஜா செவ்வந்தி மல்லிகை என்ற ஒழுங்கில் 47 பூக்கன்றுகள் நடப்பட்டிருந்தன. ஒரு பூந்தோட்டத்தில் ரோஜா செவ்வந்தி மல்லிகை என்ற ஒழுங்கில் 47 பூக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. அந்த 47 பூக்கன்றுகளில் 47வதாக காணப்படுகின்ற பூக்கன்று எது என்பதுதான் வினா. ஆம், இந்த வினாவிற்கு நாம் எவ்வாறு விடையினை காண்பது? ஆம் மாணவர்களே, அந்த வகையில் 47 பூக்கன்றுகள் காணப்படுகின்றன. அந்த 47 47வது பூக்கன்றானது என்ன பூக்கன்று என்பதுதான் வினா. ஆகவே 47 அங்கு எத்தனை வகையான பூக்கன்றுகள் காணப்படுகின்ற என்பதனை பார்த்து அதால் வகுக்க வேண்டும். அந்த வகையில் ரோஜா, செவ்வந்தி, மல்லிகை எனும்போது மூன்று வகையான பூஞ்செடிகள். ஆகவே மூன்றால் வகுக்க வேண்டும். அவ்வாறு மூன்றால் வகுக்கும் போது எமக்கு விடையாக 15 மீதி 2 பெறப்படுகின்றது. அந்த வகையில் மீதி 2 வந்தால் இரண்டாவதாக நடப்பட்ட இது எவ்வகையான பூங்கன்றோ அதுதான் விடை. ஆகவே 1 வந்தால் முதலாவதாக நடப்பட்டுள்ள ரோஜா, 2 வந்ததால் இரண்டாவதாக நடப்பட்டுள்ளது செவ்வந்தி. ஆகவே அந்த 47 பூக்கன்றுகளில் 47வதாக காணப்படுகின்ற அந்த பூக்கன்றானது செவ்வந்தி ஆகும். அதே போல இன்னும் ஒரு வினா வினவப்படலாம். அந்த 47 பூக்கன்றுகளில் நடுவில் நடப்பட்டுள்ள பூங்கன்று எது என்ற ஒரு வினாவும் வினவப்படலாம். ரோஜா, செவ்வந்தி, மல்லிகை என்ற ஒழுங்கில் 47 பூக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. அந்த 47 பூக்கன்றுகளில் நடுவில் உள்ள பூங்கன்று யாது என்று ஒரு வினா வினவப்பட்டால், இந்த வினாவிற்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதை நோக்கும் போது, முதலாவதாக 47 நடு இலக்கம் எது என்பதனை நாம் கண்டறிய வேண்டும். அந்த வகையில் அதற்கு நாம் 47 இரண்டால் வகுக்க வேண்டும். அவ்வாறு 47 இரண்டால் வகுக்கும் போது விடையாக 23 மீதி 1 பெறப்படும். ஆகவே 23 அன்ற மீதி பெறப்பட்ட ஒன்றையும் கூட்டும் போது 24வது என்றான் 47 என்ற எண்ணின் நடு எண். ஆகவே 24வது செடி எது என்பதனை நாம் கண்டறிய வேண்டும். அந்த வகையில் 24 நாம் 3ஆல் வகுக்க வேண்டும். ஏன் 3ஆல் வகுக்க வேண்டும்? அங்கு காணப்படுகின்ற செடிகளின் வகைகள் 3 ஆகும், ரோஜா, செவ்வந்தி, மல்லிகை. அவ்வாறு 3ஆல் வகுக்கும் போது 8 3 24 கழித்தால் மீதி 0. ஆகவே மீதி வரவில்லை, மீதி 0. 0 வந்தால் இறுதியாக நடப்பட்டுள்ள செடி. அந்த வகையில் மீதி 1 வந்தால் முதலாவது ரோஜா, மீதி 2 வந்தால் செவ்வந்தி இரண்டாவது, மீதி வராவிட்டால் இறுதியாக உள்ளது மல்லிகை. ஆகவே 47 செடிகளில் நடுவில் நடப்பட்டுள்ள செடியானது 24வதாக நடப்பட்டுள்ள செடியாகும். அந்த 24வதாக நடப்பட்டுள்ள செடி எதுவென்றால் அது மல்லிகையாகும். ஆகவே முதலாவதாக நடு இலக்கத்தை காண்பதற்கான முறையினை நாம் தெரிந்திருத்தல் வேண்டும். அதன் பின்னரே அடுத்த விடயத்திற்கு இதே போல் நாம் செல்வதன் ஊடாக மிகவும் இலகுவான முறையில் இவ்வாறான வினாக்களுக்கு விடையினை கண்டறியலாம். ஆம் மாணவர்களே, அதே போல மற்றொரு நுண்ணறிவு வினாவிற்குள் செல்வோம். இந்த வினாவினையும் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொண்டு அதற்கான தேவையான தரவுகளை குறித்து கொண்டு விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆம், இதோ வினா. ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்றில் முக்கோண வடிவமாக மாணவர்கள் உள்ளனர். ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்றில் முக்கோண வடிவமாக மாணவர்கள் உள்ளனர். ஒரு பக்கத்தில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 15 எனின், அவ் முக்கோண வடிவத்தில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை என்பதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்றில் முக்கோண வடிவமாக மாணவர்கள் உள்ளனர். ஒரு பக்கத்தில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 15 ஆகும். அவ் முக்கோண வடிவத்தில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. ஆம், அந்த வகையில் ஒரு பக்கத்தில் 15 எனும்போது 3 பக்கங்கள் காணப்படும் முக்கோணத்திற்கு. ஆகவே 3ஆல் பெருக்க வேண்டும். 15 3ஆல் பெருக்கும் போது விடை 45 பெறப்படும். ஆகவே அந்த 45 முக்கோணத்திற்கு 3 மூலைகள் காணப்படும். ஆகவே அந்த 3ஐ கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது 42 பெறப்படும். ஆகவே அங்குள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 42 ஆகும். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். ஒரு சதுர வடிவான காணியொன்றை சுற்றி வேலியமைப்பதற்கு ஒரு பக்கத்திற்கு 8 தூண்கள் தேவை. ஒரு சதுர வடிவான காணியொன்றினை சுற்றி வேலியமைப்பதற்கு ஒரு பக்கத்திற்கு 8 தூண்கள் தேவை. எனின் அந்த சதுர வடிவான காணியை சுற்றி முழுவதுமாக வேலியடைப்பதற்கு எத்தனை தூண்கள் தேவை என்பதுதான் வினா. ஆம், இவ்வாறான வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது? நமக்கு தெரியும், சதுர வடிவ காணி எனும் போது சதுரத்திற்கு 4 சமமான பக்கங்கள் காணப்படும். ஒரு பக்கத்திற்கு 8 தூண்கள் எனும் போது 4 பக்கங்கள் காணப்படும். ஆகவே 8 நான்கால் பெருக்க வேண்டும். அவ்வாறு 8 நான்கால் பெருக்கும் போது 32 தூண்கள் பெறப்படும். அந்த 32 சதுரத்திற்கு காணப்படுகின்ற 4 மூலைகளையும் கழிக்க வேண்டும். சதுரத்திற்கு 4 மூலைகள் காணப்படும். ஆகவே 4 கழிக்கும் போது 28 பெறப்படும். அந்த வகையில் அந்த சதுர வடிவ காணியை சுற்றி வேலியமைப்பதற்கு ஒரு பக்கத்திற்கு 8 தூண்களெனின் மொத்தமாக வேலியடைக்க 28 தூண்கள் தேவைப்படும். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். ஒரு சதுர வடிவான காணியை சுற்றி சமமான இடைத்தூரத்தில் 36 தென்னை மரங்கள் நாட்டப்பட்டிருந்தன. அதில் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது தென்படுகின்ற தென்னை மரங்களின் எண்ணிக்கை யாது என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு சதுர வடிவான காணியை சுற்றி சமமான இடைத்தூரத்தில் 36 தென்னை மரங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய தென்னை மரங்களின் எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. ஆம், இதற்கு எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதனை பார்க்கும்போது மொத்தமாக 36. ஆகவே அந்த 4 மூலைகளிலும் உள்ளதை கழித்துத்தான் 36 வந்திருக்கின்றது. அந்த 36 கழித்த 4 கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது விடை 40 பெறப்படும். அந்த 40 சமமான 4 பக்கங்கள் என்றபடியால் 4 வகுக்க வேண்டும். அவ்வாறு 4 வகுக்கும் போது 40 வகுக்கும் போது 10 பெறப்படும். ஆகவே ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது தெரியக்கூடிய தென்னை மரங்களின் எண்ணிக்கையானது 10 ஆகும். ஆம், ஒரு பக்கத்தில் 10 காணப்படும் எனின் 4 பக்கங்களும் 40, 40 4 மூனைகளை கழிக்கும் போது 36 பெறப்படும். ஆகவே நாம் கண்டறிந்த விடையானது 10 என்பது சரியான விடையாகும். ஆம் மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நுண்ணறிவுக்கு தேவையான சில வினாக்களை உதாரணங்களுடன் எவ்வாறு மிக இலகுவாக விடை காணலாம் என்பது தொடர்பாக பார்த்தோம். ஆம், அந்த வகையில் ஜனவரி மாதம் 22 திகதி நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களாகிய நீங்கள் இதுபோன்ற பல்வேறு பயிற்சிகளை செய்து பார்ப்பதன் ஊடாக அதற்கு இலகுவான நுட்பங்களை கையாண்டு குறிப்பிட்ட நேரத்தில் மிகவும் சரியாக செய்து கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய வகுப்பிலிருந்து உங்களுக்கு தேவையான நுண்ணறிவு இலகுவழி நுட்பங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் இவ்வாய்ப்பினை வழங்கிய உவா சமூக வானொலி குருகுல நிகழ்ச்சிக்கும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.